அத்தியாயம் 39 9வது வசனம். எவர் மறுமையை அஞ்சி தன் இறைவனுடைய கருணையில் ஆதரவு வைத்து இரவு நேரங்களில் இறைவனுக்கு முற்றிலும் பணிந்தவராகவும் உறுதியுடன் நிலைத்து நிற்கிறாரோ அவர் ஆவாரா? நீர் கூறும் அறிந்தோரும் அறியாதோரும் சமம் அவர்களா? நிச்சயமாக நல்லறிவுடையோர் சிந்தித்து உணர்வு பெறுவோர் தான். நிச்சயமாக நல்லறிவுடையோர் சிந்தித்து உணர்வு பெறுவோர் தான். எவர் மறுமையை அஞ்சி தன் இறைவனுடைய கருணையை ஆதரவு வைக்கிறார்கள். இன்னும் இரவு நேரங்களில் இறைவனுக்கு முற்றிலும் பணிந்தவராக உறுதியுடன் நிலைத்து நிற்கிறாரோ அவர் ஆவாரா? நீ கூறும் அறிந்தோரும் அறியாதோரும் சமம் ஆவார்களா? நிச்சயமாக நல்லறிவுடையோ சிந்தித்து உணர்வு பெறுவோர்தான். சிந்தித்து நல்லறிவு பெறுவோர் யார்? உணர்வு பெறுவோர் யார்? நன்றறிவுடையோர் மட்டுமே. நன்றறிவு என்று சொல்லும் பொழுது நன்மையை சம்பாதிக்கக்கூடிய அறிவு, நன்மையை சம்பாதிக்கக்கூடிய அறிவு என்று கூறும் பொழுது உயிரோட்டமுள்ள ஒவ்வொரு தேவையையும் கொண்டிருப்பவர்கள் யார்? அந்த உயிரோட்டத்தை தங்களுக்கு நிகழ்த்திக் கொள்பவர்கள் யார்? அவர்கள் ஒரு காரியம் செய்கின்றார்கள் என்றால் அந்த காரியத்தில் உயிரோட்டத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்தவர்கள் யார்? சாதாரணமாக உணவு உட்கொள்கிறார்கள். அந்த உணவு உட்கொள்ளும் பொழுது அந்த உணவில் உயிரோட்டத்தை கொண்டு வருபவர்கள் யார்? சாப்பிடக்கூடிய உணவில் உயிரோட்டம் என்ற ஒன்று இருக்குமானால் அந்த உணவின் கேடுகள் நம்மை தீண்டக்கூடாது. அவ்விதமாக உணவின் கேடுகள் தீண்டுமானால் உணவு ஜீர்ணமாகவில்லை என்று இருக்கும் பொழுது உணவுக்கு அந்த ஜீர்ணத்தை கொடுக்கக்கூடிய உயிரோட்டம் உங்களுடைய உடலில் இல்லை. அந்த உணவை உயிரோட்டமுள்ளதாக ஆக்கி அது உங்களுடைய ஜீரணத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை அந்த உணவுக்கும் இல்லை. உணவுக்கு உயிர் சக்தி வேண்டும். அது உங்களுக்காக மனிதனுக்காக என்று படைக்கப்பட்டிருக்கும் பொழுது என் தேவைக்கு அது உயிர் பெற்று அது தன்னுடைய சக்தியை பிரித்து உங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்க வேண்டும். தானே அது தன்னை பிரித்து உங்களுக்கு அது தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த உணவுக்கு உயிர் கிடைக்கப்பெற்று அது தன்னுடைய உயிர் சக்தியிலிருந்து உங்களுக்கு அளிக்க வேண்டும். அந்த உயிர் சக்தியின் மூலமாக உங்களுடைய குடல்களும் இயங்க வேண்டும். எப்படி ஒரு தாயினுடைய கருவில் அந்த உயிர் அணுவானது தன்னுடைய வளர்ச்சிக்கும் பிறகு தாயுடைய சக்திக்கும் தாயுடைய சக்தியின் விருத்தியாக்கத்திற்கும் அந்த உயிரணு கொடுக்கிறதோ தன்னை தாங்குவதற்கான சக்தியை அது கொடுக்கின்றதோ ஒவ்வொரு தானிய மணியும் ஒவ்வொரு பருக்கையும் உணவாக நீங்கள் உட்கொள்ளும் பொழுது அது உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மையானால் ஆம் என்றும் கூறுகிறீர்கள், எனக்காக அது உணவாக இருக்கின்றது, அதாவது உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த உணவினுடைய ஒவ்வொரு பருக்கையும் உயிர் பெற வேண்டும். உங்களுடைய உடலுக்குள் செல்லும் பொழுது உயிர் பெற்று அது தன்னுடைய சக்தி முழுமையையும் உங்கள் கொடுக்க வேண்டும். அது அங்கேயும் அறைய வேண்டும். சக்தி திரட்சியிலிருந்து ஒரு தானிய மணி உருவாகிறது. அந்த தானிய மணியாவது மீண்டும் தன்னுடைய சக்தி திரட்சியை அது வெளியாக்கி அந்த தானிய மணி ஒரு பருக்கை ஒவ்வொரு உணவும் மறைய வேண்டும். இது தன்னை உங்களுக்காக அர்ப்பணிக்கிறது என்பதற்கான பொருள். என்னுடைய குடல் அதனை ஜீரணிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது கெட்ட அறிவு நின்றுவிட்டது. உங்களுக்காக இறந்ததிலிருந்து உயிர் உள்ளதை கொண்டு வருபவன் உங்களுடைய இறைவன். அந்த தானிய மணிக்கு இப்படி உயிர் இல்லை, உயிர் சக்தி அங்கு இருக்கின்றது. அதனை மீட்பவன் இறைவன். அதனை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது அந்த தானிய மணியாவது உயிர் சக்தியாக பிரிய வேண்டும். குடல்களுக்கு வேலை இல்லை. உங்களுடைய நாக்குக்கும் உங்களுடைய ருசிக்கும் அது உணர்வு பூர்வமானது. குடலில் எந்த உணர்வும் கிடையாது. உணர்வு எதில் இருக்கின்றதோ அவை அனைத்தும் உங்களுடைய தேவைகள் ருசியாகவும் அழகாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உகந்ததாகவும் இருக்கிறது. நல்லறிவுடையோர் யார் என்றால் யார் சிந்தித்து உணர்வு பெறுகின்றார்களோ அவர்கள் உயிரோட்டத்துடன் வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள். உயிரோட்டம் இல்லை என்று இருக்கும் பொழுது செத்த பிணங்களோடு அவர்கள் வாடக்கூடாது என்று விரும்புபவர்கள் தங்களை அவர்கள் தயார்படுத்திக் கொள்பவர்கள் உயிரோட்டத்துடன் கூடிய வாழ்க்கைக்காக. உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை கொண்டு வருபவன் இறைவன்தான் என்ற அந்த ஆற்றலை இறைவன் கொண்டிருக்கின்றான். இந்த சத்தியம் உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன், ஒவ்வொரு பொருளின் மீதும் சக்தி படைத்தவன் என்பது நம்முடைய மனதுக்கு தெளிவாக தெரிந்திருந்தோம். அந்த சக்தி எத்தகையது, எப்படிப்பட்டது என்பதை மனதில் நாம் சிந்திக்க தவறுகின்றோம். உணவு ஜீர்ணமாகவில்லை என்பதல்ல. நீங்கள் கெட்ட உணவு எப்படி ஜீர்ணமாகாதோ அதை போன்று இறந்த உணவு உயிரற்றது உங்களுக்கு பயன்படாது. அவை உயிருள்ள உணவாக மாற்றப்பட வேண்டும். உங்களுடைய இறைவனை நீங்கள் இப்பொழுது அழைக்க வேண்டும். உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளிப்படுத்துபவன் நீதான். இந்த உணவு எனக்கு நன்மையாக அமைய வேண்டும் என் இறைவனே. இந்த உயிரோட்டமுள்ள உணவானது அகிலங்களின் சக்தி சேர்க்கையிலிருந்து தன்னை சிதைத்துக் கொண்டு அது அவ்வளவு சக்தி திரட்சியையும் எனக்கு அது அளிக்க வேண்டும். என்னென்ன சக்தி திரட்சிகள் அது இருக்கிறதோ வானங்களிலும் பூமியிலும் இருந்து அவ்வளவும் எனக்காக பிரிந்து என் மனதுக்கும் உடலுக்கும் அது புதிய செய்தியை அறிவிக்க வேண்டும். அதனை நான் காண வேண்டும், அதனை நான் உணர வேண்டும். அந்த உணர்வில் என்னுடைய வாழ்க்கை புது அர்த்தத்தையும் புது உயிரோட்டத்தையும் மறைவானவற்றின் மீது நம்பி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய தன்மையையும் எனக்கு அளிக்க வேண்டும். உணவில் சக்தி இல்லை. அந்த உணவுக்கு நீ உயிர் கொடுத்து அதனை எனக்கு பணியமுறை செய்து குடல்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு சோதனைக்காகவே தவிர எப்பொழுது உங்களுடைய அறிவு குடல்கள் ஜீர்ணிக்கின்றன என்று கூறியதோ அப்பொழுதே அது அல்ல, உண்மையல்ல. உங்களுடைய அறிவு அனைத்துமே பொருள்களால் நீங்கள் கற்பனை செய்யக்கூடியதை தவிர மறைவான அந்த சத்தியத்தை உணர்ந்து நீங்கள் தெளிபெற்றவர்களாக உயிருள்ள உயிரோட்டமுள்ள இனியும் புதுப்பிக்கப்பட்டு புது வாழ்க்கையில் அமையக்கூடிய அந்த உணர்வை அவற்றிலிருந்து நீங்கள் பெற்றவர்களாக இல்லை, அதை கொண்டு நீங்கள் நடப்பவர்களாகவும் இல்லை. இதுவரையில் உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் இப்பொழுது அமைய வேண்டும். உயிரோட்டம் உள்ளதாக உங்களுக்கு ஒவ்வொன்றும் உங்களுடைய ஒவ்வொரு உணவும் அதற்கு உரிய ருசியோடு இருக்கின்றது. நீங்கள் விரும்பினால் அதனுடைய ருசியின் தன்மையை குட்டிக் கொள்ளலாம், குறைத்துக் கொள்ளலாம். பொருள்களின் அடிப்படையை கொண்டு நீங்கள் இதுவரையில் உங்களுடைய ருசியை கூட்டுவதும் குறைப்பதும் என்று நீங்கள் ஆக்கொண்டிருக்கின்றீர்கள். உணர்வின் அடிப்படையிலேயே நீங்கள் விரும்பிய அந்த ருசியானது அந்த உணவிலிருந்து வெளிப்பட வேண்டும். அதனுடைய சக்தி சேர்க்கைகளை சேர்க்க வேண்டும். அது உணவிலிருந்து வெளிப்பட வேண்டும். ருசி எங்கு குறைவாக இருக்கின்றதோ வேண்டும் என்று விரும்பும் போது அத்தன் ருசியை கூட்ட வேண்டும். மறைவான செய்திகளில் உணர்வாக நீங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உணர்வு பூர்வமான ஒரு அமைப்பாக மனிதன் அமைக்கப்பட்டிருக்கின்றான். என்னென்றால் என்னையாகிட வேண்டும் என்று அங்கும் பொருள்களையே சேர்த்துக் கொள்கின்றான். எல் என்ன என்று ஆகுக என்ற மாத்திரத்தில் அது ஆகிட வேண்டும். சக்தியின் அடிப்படையில் மகாசக்தி மிக்கவனிடமிருந்து நீங்கள் விரும்புங்கள். மகாசக்தி படைத்தவனிடமிருந்து மகாசக்தியைத்தான் விரும்ப முடியுமே தவிர பொருள்களை விரும்புவது என்பது விரும்புவது ஒன்று, வார்த்தைகளால் கேட்பது இன்னொன்று, மனதால் எதிர்பார்ப்பது வேறொன்று. இன்னும் கீழ்நிலை அடைகின்றது. நிச்சயமாக நல்லறிவுடையோ சிந்தித்து தன்னுடைய தேவை என்ன என்பதை பார்ப்பவர்கள்தான். சிந்தனையின் மீது நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அவர்களுடைய உணர்வுகள் மேலோங்க வேண்டும். நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் அனைவருமே மறைவானவற்றின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் அது நம்பிக்கைக்கான அடையாளம். நிச்சயமாக மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் உள்ளச்சத்துடன், தவறிவிடக்கூடாதே என்ற உள்ளச்சத்துடன். நம்முடைய உணர்வு தவறி உணர்ச்சிகளுக்குரிய ஒன்றாக மாறிவிடக்கூடாது, தரம் தாழ்ந்துவிடக்கூடாதே என்ற அந்த உள்ளச்சத்துடன் இருப்பவர்கள். இறைவனுடைய வாக்கு எவர் மறுமையை அஞ்சி 39:9 எவர் மறுமையை அஞ்சுகின்றார்களோ மறுவாழ்க்கையை அஞ்சுங்கள். மறுவாழ்க்கை என்பது மீண்டும் இதே வாழ்க்கை அல்ல, மறுவாழ்க்கை பொருள் அடிப்படையிலான வாழ்க்கையை விட்டு அருள் அடிப்படையிலான வாழ்க்கை, அறிவு அடிப்படையிலான வாழ்க்கையை விட்டு உணர்வு அடிப்படையிலான வாழ்க்கை, ஞானங்களின் அடிப்படையிலான வாழ்க்கை. பார்க்கக்கூடிய ஒன்றாக இறைவனை நினைத்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அப்பால் பார்க்க முடியாத மறைவான மாபெரும் சக்தி படைத்த இறைவனை ஏற்று வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்புங்கள். உணர்வுபூர்வமான வாழ்க்கையை நீங்கள் விரும்புவதன் காரணமாக உடல் பூர்வமான வாழ்க்கையிலிருந்து நாம் விலக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உடல் அழியக்கூடியது, பொருள்கள் யாவும் அழியக்கூடியது. அழியக்கூடியவற்றிலிருந்து அறிவில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் விரும்ப வேண்டும். உணர்வற்ற நிலையிலிருந்து நாம் உணர்வு பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உணர்வு என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையின் மீது தன்னை அமைக்கும், நம்மை அமைக்கும் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டியதாக இருக்கின்றோம். நம்பிக்கை மறைவானவற்றின் மீது. நான் இப்பொழுது கொண்டிருக்கக்கூடிய கவலை பயம் அனைத்துமே மறைவான செய்திகளில் நின்றும் நான் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு கவலையாக இருக்கிறது என்று நான் கூறும் பொழுது என் கவலையானது நாளைய வாழ்க்கையை பற்றித்தான், பயம் நாளைய வாழ்க்கையை பற்றித்தான். இது அச்சமொட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய உணர்வு. ஏதோ கவலையும் பயமும் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டுவிட்டன. இது எந்த அடிப்படையில் உங்களை வந்து சேரப்போகிறது, எந்த விதமாக எந்த நாளில் எந்த நேரத்தில் அது உங்களை வந்து அடையும், நீங்கள் அதனை யூகிப்பவர்களும் இல்லை. முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டாலும் தடுக்கப்படுபவர்களும் இல்லை. உங்களுக்காக விதிக்கப்பட்டுவிட்ட அந்த கவலை பயம் இந்த இரண்டும் உங்களுக்கான எச்சரிக்கை, அது வரும் முன்பாக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நிலைமையை சீராக்கிக் கொள்ளுங்கள். காலத்தவணை, பெரிய காலத்தவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லறிவு கிடைத்தவர்களாக இருப்பீர்களானால் அந்த பயம் எத்தகையது என்பதை முதலில் அறியுங்கள். உங்களால் அறிய முடியாது என்று இருக்கும் பொழுது அது என்ன என்பதை அறிய வேண்டி உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். என்ன என்று அறியாமல் கவலையாக இருக்கின்றது, அது என்ன என்பதை உங்களால் அறிய முடியாது. ஆனால் உங்களால் அறிய முடிந்ததெல்லாம் நாளைய வாழ்க்கைக்கு பணம் என்ற ஒன்று எனக்கு இருக்காது, பொருளாதாரம் என்ற ஒன்றின் மீது எனக்கு நிலையில்லாத தன்மை ஏற்பட்டுவிட்டது, அல்லது என் உடல் சுகங்களிலிருந்து என்னுடைய ஆரோக்கியத்திலிருந்து நான் தவறியவனாக பெரும் துயரத்திலும் வேதனையிலும் ஆகக்கூடிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுவிட்டது. இந்த இரண்டும் அறிவிக்கப்பட்டுவிட்டது கொள்கையின் அடிப்படையில். இப்பொழுது நீங்கள் எந்த விதத்தில் இதை தடுத்துக் கொள்வீர்கள்? முடிந்தால், தடுக்க முடிந்தால் கவலை போக வேண்டும். கவலை போகவில்லை. அறிவு என்று ஒன்று இருந்தால் உடல் உழைப்பு தேவையில்லை. அறிவு இல்லை என்றால் உடல் உழைப்பு அவசியம். அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இரவும் பகலுமாக உழைப்பதை பெருமையாக கொண்டு நான் உழைத்து முன்னேறியவன் என்ற ஒரு எண்ணத்தை நாளைக்கு நீங்கள் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய எண்ணத்தின் மீது இப்பொழுது கவலையும், உங்களுடைய எண்ணத்தின் மீது இப்பொழுது ஒரு அவசரமும் அதிகாரமும் உங்களுக்கு எதிராகவே நீங்கள் அமைத்துக் கொள்கின்றீர்கள். எண்ணத்தின் மீது நீங்கள் சத்தியமான உண்மையை கைக்கொள்ள வேண்டும். நாளைய வாழ்க்கை மறைவானது. நாளைய வாழ்க்கை உங்களிடம் கிடையாது. நாளைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களை வந்தடைந்தே தீரும். அது எத்தகையது என்பதை உங்களுக்கு இறைவன் அறிவித்துவிட்டான் கவலையையும் பயத்தையும் கொண்டு. அந்த கவலையும் பயமும் இப்பொழுது நீங்கினால் தவிர வரையறுக்கக்கூடிய கவலையினுடைய பிரதிபலிப்பாக, உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிப்படை அமைப்பாக வரையறுக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்தும் உங்களுடைய சுகாதாரத்திலிருந்தும் நீங்கள் தப்ப முடியாது. அதனுடைய கேடுகளிலிருந்து சுகத்திற்கான ஆதாரம், ஆரோக்கியத்திற்கான ஆதாரம், மன நிம்மதிக்கான ஆதாரம் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலையும் பயமும் போதுமானது. எதனை நான் என் மனதில் கொண்டிருக்கின்றேனோ அதுதான் விலையே இருக்கக்கூடிய நிகழ்ச்சியினருக்கான ஆதாரம். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், எச்சரிக்கை அடையுங்கள். சந்தேகம் இல்லாமல் அந்த எச்சரிக்கையானது வர இருக்கிறது என்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள். எவர் மறுமையை அஞ்சி, 39:9, எவர் மறுமையை அஞ்சியவர்களாக. மறுவாழ்க்கையாக உங்களுக்கு அமைய இருக்கக்கூடியதை இன்று எச்சரிக்கப்படுகின்றது. இன்று இருக்கக்கூடிய ஒரு அமைதி மாறி அது மாறுதலான நேர் எதிர்மாறான மறு வாழ்க்கையாக அமைந்துவிடுமோ என்ற பயம் உங்களுக்காக அறிவிக்கப்படும் பொழுது அஞ்சுங்கள். அது என்ன வகையானது என்பதை நீங்கள் அறியவே முடியாது என்பதை சிந்தித்து உணருங்கள். அப்படியென்றால் இங்கு நிலை பெற்றிருக்கக்கூடியதை நான் வரவழைத்துக் கொள்ளவில்லை, அது அமைக்கப்படுகின்றது. மிஞ்சி மிஞ்சி போனால் என்னுடைய பொருளாதாரத்தின் மீதும் என்னுடைய சுகாதாரத்தின் மீதும் மட்டுமே அந்த ஒரு பயமும் கவலையும் அமையும். அதை தவிர வேறு எங்குமே செல்லாது. இந்த இரண்டும் ஏற்கனவே அழிந்தே விட்டது, அடியும். அதில் உங்களுக்கு இறைத்தன்மையும் கிடையாது, உயிர்த்தன்மையும் கிடையாது. அதனை சம்பாதிக்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு நன்மையான பாதைகளும் நிச்சயமாக கிடையாது. பணத்தையும் சுகாதாரத்தையும் பொருளடிப்படையில் சம்பாதிக்கும் பொழுது அதனை நீங்கள் நன்மையான அடிப்படையில் சம்பாதிக்க, இறைவனுக்கு விரோதமான துரோகமாக அடிப்படையில் அல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய வழி நிச்சயமாக தலைகீழாக நின்றாலும் சரி, வானவெளியிலும் பூமியிலும் தேடினாலும் சரி, பூமிக்கு புதைந்து தேடினாலும் சரி கிடையாது என்பதை சிந்தித்து உணர்வார்கள் நன்றறிவுடையோர். எங்குமே இல்லாத ஒன்றை நீங்கள் உங்களுடைய வார்த்தையாக அமைத்துக் கொண்டீர்கள். உங்களுடைய உடலையும் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய வார்த்தையாக அமைத்துக் கொண்டீர்கள். அந்த இரண்டுமே தீக்கிரையாக கூடியது. மனிதர்களுடைய வாழ்க்கை இதனுடைய அடிப்படையில் தான். இறைவன் கூறுகின்றான், உங்களுடைய பணத்தை பொருளாதாரத்தை அது இருக்கும் நிலையில் செலவு செய்யுங்கள். அதனை உயிர் பெறச் செய்பவன் நான் தான். அதனை இயங்கச் செய்யுங்கள், அதனை உங்களிடமிருந்து செலுத்துங்கள், உங்களிடமிருந்து பிறருக்கு தேவையானவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நான் அதனை சம்பாதிக்கவில்லை, நீங்கள் சம்பாதித்தீர்கள். நான் அதை உங்களுக்கு ஏற்பாடு செய்யவில்லை, நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டீர்கள். எனக்கு எதிராக நீங்கள் செய்வதற்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு உணவாதாரத்தை நீங்கள் கைப்பற்றி அதன் மூலமாக மனிதனுடைய சுதந்திரத்தையும் பறிக்க முடியும், மனிதர்களை அடக்கியாள முடியும் என்ற ஒரே அடிப்படையில் தான் நீங்கள் நான் உங்களுக்காக படைத்த மரத்தின் மீது கை வச்சீர்கள். இயற்கை உணவு வகைகளை உருவாக்கக்கூடிய அந்த மரங்களின் மீது உங்களுடைய ஆதிக்கத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள், அபகரித்தீர்கள், அதற்கு ஒரு விலை பேசினீர்கள். அந்த விலை நீங்களாக உருவாக்கிய அந்த பணம் ஒரு காலம் இது இறைவனும் செல்லுபடியாகாது. அந்த பணம் உங்களுக்கு நீங்கள் அதன் அளவில் கையை நீட்டுவதற்கு முன்பாகவே உங்களிடம் வந்து கொட்டும், நிறைய இருக்கும். அதன் மீது நீங்கள் எந்த விதத்திலும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. இறைவன் ஒருவன் அதை அனுமதித்தால் தவிர அது உங்களுக்கு ஆகமாகாது. இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், அபிதமாக பணம் உங்களுடைய கால்களுக்கு அடியில் வர வேண்டும் என்றால் அதன் மீது நீங்கள் வாடக்கூடாது என்பது உண்மையாக நீங்கள் நம்புகிறீர்களானால் அந்த வாழ்க்கையின் மீது என்னுடைய வாழ்க்கை அமையக்கூடாது. என் இறைவனிடமிருந்துள்ள உணர்வின் வழி இது, அருளை கொண்டு வாட வேண்டும், பொருளை கொண்டு வாடக்கூடாது, உணர்வை கொண்டு வாட வேண்டும், உடலை கொண்டு வாடக்கூடாது. உடல் என்பது கண் காது மூக்கு வாய்த்தோல், இதனுடைய உணர்ச்சிகளின் அடிப்படையிலானது. இந்த உடலை கொண்டு வாழக்கூடாது, அசிங்கமானது, அருவறுப்பானது. உணர்வை கொண்டு வாடுங்கள், இறைவனிடம் அது செல்லுபடியாகும். யார் மறைவிலும் இறைவனை அஞ்சுகின்றார்களோ, எந்த அச்சம் இருக்கின்றதோ அதனை இறைவன் பொறுப்பில் விடுகின்றேன். இறைவனே என்னுடைய அச்சத்தை நீட்டித்து வைப்பாயாக. என் அறிவை கொண்டு என் அச்சம், அந்த அச்சமானது பொருளை கொண்டு. என் அறிவு பொருளோடு இணைந்திருக்கிறது, தீவிர உண்டு அருளோடு இணைந்திருக்கவில்லை. என்னுடைய அச்சம் எனக்கு அறிவிக்கின்றது, நான் இணைவை போனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பயமும் என்னுடைய கவலையும் நான் இணைவை போனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை எனக்கு அறிவிக்கிறதே தவிர வேறு எதனையும் அறிவிக்கவில்லை. அந்த அச்சம் இருக்கும் பொழுதெல்லாம் உணர்ச்சிகளில் இருந்து நான் விலக வேண்டும் என் இறைவனே, நீ என்னை பாதுகாத்துக்கொள் என்று அந்த பிரார்த்தனையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தன் இறைவனுடைய கருணையை ஆதரவு வையுங்கள். ஒவ்வொருவரும் இறைவனுடைய கருணையை ஆதரவு வையுங்கள். நீங்கள் போகிற போக்கில் எங்கு நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை இறைவன் அறிவிக்கின்றான், கவலையை கொண்டும் பயத்தை கொண்டும். இது நீங்கள் உணர்வதில்லை, இறைவன் உங்களுக்காக உணர்த்துகின்றான். அச்சம் கொள்ளுங்கள், உங்களுடைய பாதையில் இது காத்திருக்கிறது. கவலையும் பயமும் வரும்பொழுது நம்முடைய பாதையில் இது நமக்காக காத்திருக்கிறது என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். அதனை நீங்கள் உணர்ந்து தெளிவடையவில்லை, கவலையையும் பயத்தையும் உங்களுக்கு அறிவித்த பிறகும் அது என்ன, எத்தகையது என்பதை நீங்கள் அறியாதவர்கள். எவ்வளவு சிந்தித்தாலும் அறிய முடியாது. பொருளளவிலும் உடலளவிலும் இந்த இரண்டிலும் கடைசியாக வந்து நிற்கும். இதில் நீங்கள் அச்சப்படுகின்றீர்கள். அவ்விதமாக அல்ல, அதைவிட மோசமானது மனநிலை. அது எவ்விதமாக பாதிக்கப்பட இருக்கின்றது, இப்பொழுதே உங்களுக்கு பொருள்களும் உடல் ஆரோக்கியமும் இப்பொழுது இருக்கின்றது, பணமும் இருக்கின்றது. ஆனாலும் கவலை, உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த குறையும் இப்பொழுது இல்லை, பொருளாதாரத்திற்கும் குறைவில்லை, ஆனால் கவலை. இந்த இரண்டும் கவலையை போக்காது என்பதற்கு இது போதுமான அத்தாட்சி இல்லையா? நாளைக்கு நான் பணம் அதிகமாக சம்பாதித்து விட்டால் என் கவலை எல்லாம் நீங்கும் என்று இருக்கும் பொழுது, பணம் அதிகமாக இப்பொழுது தேவையான அளவுக்கு இருந்து கொண்டிருக்கும் பொழுதே கவலை எங்கிருந்து வந்தது? இதற்கும் பொருளாதாரத்திற்கும் கவலைக்கும் பயத்திற்கும் இடையே உங்களுக்கு தொடர்பு இருக்குமானால், பணம் பொருளும் உடலும் ஆரோக்கியமும் எனக்கு இருக்கும் பொழுது கவலை இல்லை என்பது உண்மையாக இருக்குமானால், அது இரண்டும் இருக்கும் நிலையில் இப்பொழுது ஏன் கவலை வந்தது நாளைய வாழ்க்கையை பற்றி? தெளிவான ஆதாரமும் தெளிவான அறிவும் கொடுக்கப்பட்டிருக்க பெருமையின் காரணமாகவே நாம் அந்த ஆதாரத்தை தவறவிடுகின்றோம். நம்பிக்கை கொள்ளக்கூடிய நாம், மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த விஷயமானது பொருள் அடிப்படையில் இல்லை, உணர்வின் அடிப்படையில். பொருளில் இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயத்தையும் நாம் நீக்க வேண்டும், துச்சமாக மதிக்க வேண்டும். உடல் அடிப்படையில் இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயத்தையும் நாம் துச்சமாக மதிக்க வேண்டும். அதற்கு பின்னால் உணர்வு அடிப்படையில் சில கவலைகள் இருக்கின்றன, அந்த கவலையும் பயமும் நீங்க வேண்டும். பொருள் அடிப்படையில் கவலையும் பயமும் உங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை, அதற்கப்பால் ஞானங்களிலிருந்து இறைவனுடைய கருணையிலிருந்து நமக்கு அறிவிக்கப்படுவதுதான் கவலையும் பயமும். இறைவன் தன்னுடைய அடியார்களை பற்றி நன்கறிந்திருக்கின்றான். அடியார்கள் யார் என்றால், அவர்களுடைய கஷ்ட காலங்களின் போது உணர்த்தும் பொழுது இறைவன் ஒருவனைத்தவரை இல்லை என்று உணர்த்தும் பொழுது அவர்கள் செவி சாய்க்கிறார்கள், உணர்கின்றார்கள். அந்த உணர்வு இருக்கும் வரையில் இறைவன் அவர்களுக்கு தன்புறத்திலிருந்து அதற்குரிய உணவை அளிக்கின்றான். உணர்வுக்கு உணவு, அதாவது தன்புறமென்றுள்ள மறைவான செய்தி. கவலையும் பயம் அஞ்சுங்கள், இறைவனுடைய கருணையை நாடுங்கள். என் இறைவனே, இந்த கவலையையும் பயத்தையும் நீக்கிக் கொடு. அதற்கு முன்பாக நீங்கள் அறிய வேண்டியது, இந்த கவலையும் பயமும் உங்களுடைய உள்ளத்திற்கு எங்கிருந்து என்ற ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டே இருக்கிறது. எப்படி இது ஏற்பட்டது, ஏன் இது நிச்சயமாக நடந்தேற வேண்டியிருக்கிறது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் பராமுகமாக ஆகியிருந்தேன், என்னுடைய உடலின் சுகத்தைக் கொண்டும் பொருளாதாரத்தினுடைய மிதப்பை கொண்டும் நான் பெருமை கொண்டவனாக, அதன் காரணமாக இவற்றை நான் மறுத்தவனாகவும் இன்னும் உதாசீனப்படுத்தியவனாகவும் அதனை மறந்துவிட்டவனாகவும் நான் ஆகிவிட்டேன். இறுதியாக அந்த மறந்து விடுவது என்பது இறைவனால் மறக்கடிக்கப்படுகின்றது ஒரு குறிப்பிட்ட காலமுறையில். உங்களுக்கு என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் எந்த அளவு திருப்தியாக இருந்தீர்களோ அந்த திருப்தியை இறைவன் நீக்கி ஒரு சிறு நஷ்டத்தை கொண்டு வருகின்றான். திடீரென்று நீங்கள் அறியாத படத்திலிருந்து என்றென்றும் இந்த சுகம் என்னை வாட வைக்கும், பொருளாதார சுகம் என்னை வாட வைக்கும் என்று எண்ணியிருந்த உங்களுக்கு அதன் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை உணர்த்தும் பொருட்டு உங்களுக்கு ஒரு பேரிழப்பை கொண்டு வருகின்றான், அல்லது ஒரு சிறு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றான். உங்களுடைய மனம் எதில் கலங்கமோ அந்த அளவீட்டின்படி, எந்த அளவுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தினால் மனம் கலங்கிவிடுமோ அந்த அடிப்படையில். அப்பொழுதும் நீங்கள் அறிய வேண்டும், எப்படி எனக்கு இது நிகழ்ந்தது? இப்பொழுது நீங்கள் குறை சொல்வீர்கள், உன்னால் என்று உங்களைத் தவிர பிறரை குறை சொல்வீர்கள். ஆனால் நான் சம்பாதித்தது லாபங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கும் வரையில் அதனை நான் சம்பாதித்தேன் என்று கூறி நீங்கள் நஷ்டத்திற்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியதுதானே? நிச்சயமாக இல்லை, நான் இல்லை, உன்னால் தான் வந்தது. அப்படி என்றால் உங்களுடைய ஒரு பொருளாதாரத்தின் மீது நீங்கள் எந்த விதத்திலும் உரிமை படைத்தவர்கள் இல்லை, சக்தி படைத்தவர்கள் இல்லை என்பதை அறிவதற்கு ஆதாரம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக ஆதாரம் இருக்கிறது. எனினும் நான் பெருமை கொண்டவனாக, எனக்கு என்னுடைய பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவோ அதிகரித்துக் கொள்ளவோ அல்லது நிலைப்படுத்திக் கொள்ளவோ அதில் நஷ்டம் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளவோ எந்த விதமான அறிவும் கிடையாது என்பதை நான் உணர்ந்து இப்பொழுது அச்சம் கொள்ளுங்கள். நான் பாதுகாப்பற்றவன், பொருளாதாரம் என் மீது நிலைத்திருக்காது. ஒரு சிறு நஷ்டம் ஏற்படும் பொழுது இந்த அச்சத்தை இறைவன் புகற்றுகின்றான். ஆனால் பெருமை கொண்ட மனிதர்கள் மற்ற மனிதர்களை நோக்கி உன்னால்தான் என்ற அந்த ஒரு படியை சுமத்தும் போது தான் ஒரு குற்றத்தையும் தான் ஒரு நஷ்டத்தையும் சம்பாதித்து விட்டு அதனை பிறர் மீது சுமத்தும் பொழுது நிச்சயமாக அவர்கள் பெரும் பாவிகளாக ஆகிவிட்டார்கள். பெருமை கொண்ட மனிதர்கள் ஷைத்தானுடைய பாதையில் அவர்கள் ஆகிவிட்டார்கள். இனி அவர்களுக்கு நஷ்டத்திற்கு மேல் வேதனையும் வேதனைக்கு மேல் இன்னும் துயரங்களும் காத்திருக்கின்றன. நம்பிக்கை கொண்ட மக்கள் அச்சம் கொள்ளட்டும். உள்ளட்சம் அவர்களுக்கு சிறந்தது. அவர்கள் சம்பாதித்ததற்காக குறைவாகவே சிரிக்கட்டும், மகிழ்வட்டும், நிம்மதியடையட்டும். அதிகமாக அவர்கள் கவலை கொள்ளட்டும், பயப்படட்டும், அழட்டும். அவர்கள் சிரிப்பதற்கோ கொண்டாடுவதற்கோ எந்த விதமான தேவையும் அவர்களுக்கு இப்பொழுது கிடையாது. ஆனால் பயப்படுவதற்கும் அச்சம் கொள்வதற்கும் இறைவனுடைய கண்ணை ஆதரவு வைத்து வாழ்வதற்கும் அவ்வளவு ஆதாரங்களும் அவ்வளவு அனுகூலங்களும் கூட இறைவனுடைய நெருக்கத்திற்குள்ளாததற்காக அவர்களை சூழ்ந்திருக்கின்றன. நன்மையின் மீது அவர்களுடைய பாதை நிலைபெற வேண்டும். இறைவனுடைய கருணையின் காரணமாகத்தான் இப்பொழுது உள்ளட்சமும் பயமும் இருக்கிறது. உங்களுடைய பொருளாதாரத்தின் மீதும் சுகாதாரத்தின் மீதும் உங்களுடைய குடும்ப மக்களுடைய நலன் கருதியும் அச்சமும் இருக்கிறது, பயமும் இருக்கின்றது. உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்கள், உங்களுடைய மனைவி மக்கள், இவர்களுடைய சுகாதாரம் பற்றியும் அவர்களுடைய நாளைய வாழ்க்கையுடைய நிலைப்பாட்டை பற்றியும் அச்சம் இருக்கின்றது. உங்களுடைய அச்சம் உண்மையானது, உங்களுடைய கவலையும் உண்மையானது. அதாவது நீங்கள் தவறான பாதையின் மீது இருக்கின்றீர்கள், இறைவனுக்கு விரோதமாக இருக்கின்றீர்கள். இறைவன் உங்கள் மீது கருணை புரிவனாக இருக்கின்றான். அந்த கருணையின் காரணமாக கவலையும் பயத்தும் அளித்தான். இது என்ன என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். காரண காரியத்தை உங்களால் அடைய முடியுமா என்று பாருங்கள். அதை நிவர்த்தி செய்ய முடியுமா என்று பாருங்கள். முடியவில்லை ஆனாலும் இருக்கிறது என்ற சத்தியத்தை உணருங்கள். இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய மக்கள் பலமோ நிச்சயமாக உங்களுடைய இதயத்தில் நான் அமைத்து இருக்கக்கூடிய எச்சரிக்கையாக அமைத்திருக்கக்கூடிய கவலையும் பயமும் ஒரு காலம் நீக்கப் போவதில்லை. எப்படி உங்களுடைய திருப்தியை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த திருப்தி நிலைக்காது. இந்த திருப்திக்கு பின்னால் கவலை இருக்கின்றது. இந்த திருப்திக்கு முன்னாலும் கவலை இருக்கின்றது. யாரொருவரும் பொருளாதார அடிப்படையில் வாழும் பொழுது, உடலின் சுகாதார அடிப்படையில் வாழும் பொழுது, அந்த ஒரு மனதின் சூழ்நிலைக்கு முன்னும் பின்னும் அவர்களுக்கான எச்சரிக்கை இருக்கின்றது. எனினும் அவர்கள் அதை பற்றி பலமாக இருக்கின்றார்கள். அச்சம் இருக்கின்றது. தான் சம்பாதித்த வழியில் கேடுகள் இருக்கின்றன என்பதும் தெரியும். இதே கேடுகளை கொண்டு பின்னரும் சம்பாதிக்க முடியுமா என்பதை பற்றி அவர்கள் திராணியற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதும், நான் கடந்து வந்த பாதையை மீண்டும் அதே பாதையை கொண்டு வாழ முடியுமா என்ற அந்த ஒரு உறுதி அவர்களிடம் கிடையாது, இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களும் பொருள் அடிப்படையில் இருப்பதன் காரணமாக இறைவனுக்கு விரோதமாகத்தான் அந்த பாதையை கடந்து வந்திருக்கின்றார்கள். இறைவனுக்கு விரோதமாக என்றென்றும் நான் ஜெயித்துட முடியாது என்பதை அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லது இல்லை என்றாலும் இந்த கவலையும் பயமும் உணர்த்தும் அவர்களுக்கு. நீங்கள் இறைவனுக்கு விரோதமாக என்றென்றும் நிலைப்பவர்கள் இல்லை. உங்களுக்காக ஒரு காலத்தவணை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மீது நீங்கள் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் வாழவில்லை எந்த ஒரு தருணத்திலும். உங்களுடைய இறைவனுடைய கருணை இப்பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய கவலையும் பயமும். அவனுடைய அருள் உங்கள் மீது இருக்கின்றது, கவலையும் பயமும். நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றிய கவலையும் இனி வர இருக்கக்கூடிய பாதை உங்களுடைய வாழ்க்கை பற்றிய பயமும் நிச்சயமாக கலந்திருக்கின்றது உங்களுடைய நிம்மதியில். அந்த நிம்மதி என்பது ஒரு மிதப்பு. அதை தூக்கிவிட்டால் கவலையும் பயமும் என்றென்றும் இருக்க வேண்டும். இறையற்றத்தோடு வாடுங்கள். அது உணர்வாக இருக்கின்றது. உங்களுடைய அறிவை கொண்டு அதை அடைய முடியாது, அதை நீக்கவும் முடியாது. அது வரும்பொழுது முன்னெச்சரிக்கையாக வந்தாலும் சரி, சிறுகுறாக வந்தாலும் சரி, நீங்கள் தடுப்பவர்கள் இல்லை. அது வந்த பிறகும் சரி, பிரார்த்தனையை கொண்டும் பொறுமையை கொண்டும் இறைவன் யார் என்பதை அறியாத நிலையில் நீங்கள் வாழ்கின்றீர்களே, அப்பொழுது உங்களுக்கு ஒரு சுகம் உண்டு. அந்த சோதனையில் ஒரு முடிவும் உண்டு. அதில் ஒரு அழகும் நிம்மதியும் நிச்சயமாக பிறக்கும். அதன் பிறகாவது இறையற்றத்தோடு வாழ்வீர்கள் என்று கேட்டால், அதன் பிறகும் பொருள் அடிப்படையில் தான். ஏன் இந்த நிலை? இறைவனிடம் திரும்பும் பொழுது எப்படி திரும்ப வேண்டும் என்பது தெரியவில்லை. இறை என்பது உணர்வு, அது பார்க்கக்கூடிய பொருள் அல்ல. இறைவனிடம்தான் எனக்கு மறுவாழ்வு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். அந்த மறைமுகமான இறை நம்பிக்கை உண்மைதான் என்பதை அறிவிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நிம்மதியும் பிறக்கின்றது. இறைவனே என்று நான் அழுது புலம்பி கெஞ்சி கூத்தாடிவிட்டு அதில் எனக்கு ஒரு மன நிறைவும் நடந்துவிடும் என்ற ஒரு எண்ணமும் பிறக்கிறது, அதன் மீதாவது உறுதியாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் அதுவும் இல்லை. உங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய புடம்பலையும் பிரார்த்தனையாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக அது பிரார்த்தனை அல்ல. இருந்தாலும் உங்களிடம் மன்னித்தான். எதற்காக என்றால், இப்பொழுது நீங்கள் அழுது புலம்பி கூப்பிட்டீர்களே, அதற்காக கிடைத்த பதில்தான் இது என்று. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய முயற்சிகளை விடவில்லை. அந்த முயற்சிகளில் இருந்துதான் எனக்கு சுகம் கிடைத்தது என்று கெட்ட சக்திகள், சைத்தானுடைய சக்திகள் அவர்களுக்கு அறிவிக்கும். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இறைவனை நம்பும் பொழுது உங்களுடைய அவ்வளவு காரியங்களிலிருந்து விடப்பட வேண்டும். உங்களுடைய வியாபாரங்களையும் முடிவிட வேண்டும். இறைவனை நினைக்கும் பொழுது உங்களுடைய அருளை நீங்கள் தேடுவதற்காக வேண்டி, அவ்வாறு இருக்கும் பொழுது உங்களுடைய துயரங்களிலிருந்து நீங்கள் விலக வேண்டும், வேதனைகளிலிருந்து நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது, வழியறியாத நிலையில் இறைவன் ஒருவனை நீங்கள் ஏற்று அவனுடைய பாதையில் அவனுடைய பாதுகாப்பில் நீங்கள் அமைய வேண்டும் என்று அவனிடம் திரும்பிவிட்டீர்கள். இப்பொழுது உங்களுடைய அவ்வளவு காரியங்களையும் நீக்கிவிடுங்கள். ஆனாலும் பெரும்பாலும் நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் விலகுவதில்லை. இறைவனும் தன்னுடைய அருளிலிருந்து உங்களுக்கு பல முறை உதவி செய்து விட்டான். நாம் தெரிந்து போவதும் இல்லை. இறைவன் ஒருவனை தவிர கதியில்லை என்று ஆகக்கூடிய அவ்வளவு சூழ்நிலைகளும் வாழ்க்கை முழுமைக்கும் பிறந்த நாள் முதலிலிருந்து இறக்கும் வரையில் அறிவித்த பிறகும் கூட, அந்த சூழ்நிலை வந்துவிட்ட பிறகும் கூட, இனி எனக்கு கதியில்லை என்று ஆகிவிட்ட பிறகும் கூட உங்களுடைய முயற்சியிலிருந்து நீங்கள் விலகவில்லை. இப்பொழுது உங்களுக்கு சுகம் கிடைத்தாலும் சரி, நீங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவீர்கள். இதனை நீங்கள் அறிய வேண்டும். எப்பொழுது சுகம் கிடைத்த பிறகு, நான் என்னுடைய முயற்சியின் காரணமாகத்தான் அல்லது மனிதர்களுடைய சில உதவிகளின் காரணமாகத்தான் இந்த சுகம் கிடைக்கப்பெற்றேன் என்று கூறுவீர்கள் என்றால், நிச்சயமாக நீங்கள் இணைவைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் இறைவனை அழைக்கின்றீர்களே. இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகளில் இருந்து நீங்கள் சில உதவிகளை உங்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, அதிலிருந்துதான் எனக்கு சுகம் கிடைத்தது என்று சைத்தான் உங்களை புரட்டாமல் இருக்க மாட்டான். நீங்களும் அதன் பால் சார்வீர்கள். ஒவ்வொரு நோயும் எவ்வளவுதான் நீங்கள் இறைவனிடம் நீங்கள் என்று கேட்டாலும் ஓரளவுக்கு தான் என்று இருக்கும் பொழுது, அந்த ஓரளவுக்கு என்பது இறைவனின் ஆட்டத்திலிருந்து பெருமளவுக்கு வேதனை உங்களுடைய இணைவைப்பில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணம், விடாததன் காரணமாக அதனை நீங்கள் விட்டொழியுங்கள். உங்களுக்கான அந்த நன்மை இன்னும் வேகமாகவும் முழுமையாகவும் சமீபமாகவும் உங்களை வந்து அடையும் என்பதை அறிய வேண்டும். கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, வலிக்கிறது, வலி வேண்டாம் என்று இங்கு உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் அமைத்திருக்க, அதனை கொஞ்சம் கூட கால் எடுத்து கேட்காம, இங்கே வலி இருக்குது, இங்கே வலி இருக்குது, எங்க வலிக்குதோ தலையோ கையோ காலோ வலிக்குது, வலி வேண்டாம் என்பது இங்க இருக்கிறது, வலி இருக்கிறது என்று இங்க இருக்கிறது. இதுல ஒன்னு கெட்ட வார்த்தை, ஒன்னு நல்ல வார்த்தை. கெட்ட வார்த்தையை பேசக்கூடிய ஒன்று சைத்தான், அது என்று அறிவு என்ற அறிவோடு சைத்தான் இணைந்து விட்டான். உணர்வோடு நான் என்னுடைய வானவர்களோடு நான் இணைந்திருக்க வேண்டும், இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். உள்ளத்தில் வேண்டாம் என்று கூற வேண்டுமே தவிர இருக்கிறது என்று கூறுகின்றோம். இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டாம் என்று கூறும் பொழுது உயிரோட்டம் கிடைக்கிறது. இங்கிருந்து உயிரோட்டம் இதை அடிக்கிறது, உயிரற்ற பொருளுக்கு உயிரை கொடுக்கிறது. இங்கு வழி இருக்கிறது என்று கூறும் பொழுது இங்கிருந்து இருக்கக்கூடிய உயிரற்ற தன்மை மனதை பாதிக்கிறது. அங்கு கவலையும் பயமும் அதிகரிக்கின்றது. உங்களுடைய வேதனை இங்கு நீங்கள் அதிகரித்து வருகின்றீர்கள். உயிரோட்டத்தை பாதிக்கும் பொழுது உயிருக்கு நீங்கள் சார்ந்து விடுங்கள். எது உயிரற்று போய் இறைவனுடைய அருள் அங்கு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் அதனை நான் அதிகமாக கவனிக்கின்றேன். அருளும் கருணையும் இருக்கக்கூடிய இந்த உள்ளத்தின் பக்கம் நான் திரும்பவில்லை. அங்கு திரும்ப வேண்டும். அந்த சத்தியத்தின் பக்கம் திரும்புங்கள். அந்த உயிரோட்டம் இதனை நீக்கிவிடும். ஆனால் வலி எங்க இருக்கின்றதோ அங்கு நான் என்னை கவனம் செலுத்தும் போது இதனுடைய உயிரோட்டத்தன்மை உயிரோட்டமக்கு என்னுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கையை அற்றுப்போக செய்கிறது. நமக்கு நாமே கேடுகளை விளைவித்துக் கொண்டு வாழ்வோம். எந்த அளவுக்கு நாம் இதனை மட்டும் கவனிக்கின்றோமோ, இதில் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, உடலிலோ என்னுடைய வாழ்க்கையினுடைய வெளிப்படையான பொருளாதாரத்தின் அடிப்படையிலோ குடும்ப சூழ்நிலையிலோ நான் எந்த கஷ்டமும் அடைய வேண்டிய அவசியமில்லை. கவலை என்ற ஒன்று உங்களுடைய உள்ளத்தில் வரும்பொழுது கவலை வேண்டாம் என்று நான் கேட்கும் பொழுது என் இறைவனிடம் அங்கேயே நான் உயிரற்ற தன்மையிலிருந்து உயிருள்ள உயிரை அளிக்கக்கூடிய இறைவனுடைய பாக்கியத்தின் பக்கம் மகாசக்தியின் பக்கம் நான் திரும்புகின்றேன். இறைவனுடைய கருணையை ஆதரவு வையுங்கள். எச்சரிக்கை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது, கவலையும் பயமும். அதனை நீங்கள் உருவாக்கவில்லை, நாளைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அறிவர்கள் இல்லை, இறைவன் அறிவிக்கின்றான். இப்பொழுது அஞ்சுங்கள். இறைவனுடைய கருணை இருப்பதன் காரணமாக, இறைவன் தன் மீது கருணை இருப்பதன் காரணமாக வருவதற்கு முன்பாகவே அறிவிக்கின்றான் எச்சரிக்கையோடு. இந்த கவலை பயம் நீங்கி அமைதியாக மாற வேண்டும். சூழ்நிலைகள் மாறிவிட்டது, இனியாவது இறைவனுக்கு அஞ்சு. அது வரும்பொழுதெல்லாம் பாவனுக்கு தேடுங்கள். பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் மக்கள் தொகையின் அடிப்படையிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஆகாது என்பதன் மீது நீங்கள் உறுதியாக உங்களுடைய பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள். அறிவின் பாதையிலிருந்தும் விலகுங்கள். உணர்வின் பாதையின் மீது உயர வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் உயர்த்தப்பட வேண்டி அறிவை அடித்து விடுங்கள். எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் உயர்த்தப்பட இருக்கின்றீர்கள். அந்த நாளில் நாம் நஷ்டமடைந்தவர்களாக இருக்கக்கூடாது. உயர்த்தப்படக்கூடிய நாளில் பெரும் லாபங்களையும் இறைவனிடமிருந்து கருணையையும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தையும் பெற்றவர்களாக நாம் உயர வேண்டும் என்பதன் மீது என்று ஆசை கொள்ளுங்கள், அழகான விருப்பம் கொள்ளுங்கள். 39:9 எவர் மறுமையை அஞ்சு தன் இறைவனுடைய கருணையில் ஆதரவு வைத்து, இறைவனுடைய கருணையின் மீது ஆதரவு வையுங்கள். அவன் உங்களுக்கு இந்த கவலையையும் பயத்தையும் அளித்தான். அந்த கருணையின் மீதும் பயத்தின் மீதும் ஆதரவு வையுங்கள். இறைவன் உங்களுடைய இருதயத்திற்கு அளித்திருக்கின்றானே பயத்தையும் கவலையையும், அவனுடைய கருணையும் காரணமாக இன்னும் அடையவில்லை. வரையறுக்கக்கூடிய அந்த விஷயத்தின் மீது உங்களுக்கு அவன் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி, நிச்சயமாக என் இறைவன் என்னை பாதுகாத்துக் கொண்டான் என்று நான் மனப்பூர்வமாக திருப்தியடைய வேண்டும். கவலையும் பயமும் கொண்டும் பொழுது என் இறைவன் என்னுடைய கவனத்தை அவன்பால் இழுத்துவிட்டான் என்று இறைவன் கருணை மிக்கவன் என்பதன் மீதும், அளவற்ற அருளாளன் நிகழில்லாது இருக்க வேண்டும் என்பதன் மீதும் நான் திரும்புகின்றேன். கவலையும் பயத்தையும் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். என் கவனத்தை திருப்பியதற்காக ஆதரவு வையுங்கள். உங்களுடைய கவலையும் பயமும் இறைவனை அதிகமாக நினைவு கூறுவதற்காக தன் கருணையை கொண்டு உங்களுக்காக அறிவித்து விட்டான் முற்கூட்டியை தன் செய்தியாக. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொன்னா அது முற்கூட்டி அறிவிக்கப்படவில்லை, நீங்கள் முடிவாக தண்டிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்ற அந்த ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆக்சிடென்ட் எந்த நேரத்தில் ஏற்படும் பயப்படுங்க. அந்த பயத்தை கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஆக்சிடென்ட் ஏற்பட போவதில்லை. கார் ஓட்ட கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அந்த பயம் நிறைய இருக்கும். எனவே அவர்களுக்கு ஒருபோதும் இறைவனுடைய கருணை ஏற்பட போவதில்லை. பெருமை கொண்டவர்களாக இருக்கும் பொழுது இறைவனுடைய கோபம் அதிகமாக இருக்கிறது. அஞ்சுங்கள். எந்த நேரத்திலும் பெரும் துன்பம் சிடுக்குவதாக வந்தடையும் பொழுது நாம் அந்த வேதனையிலிருந்து தடுக்கப்பட முடியாது, நமக்கு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது, பாவ மன்னிப்புக்காக திரும்பதிலும் இருக்காது, அங்கு இறைவனும் இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த நேரத்திற்கு என்றென்றுமே அஞ்சுங்கள். இறைவனை அஞ்சியவர்களாக நீங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். தன் இறைவனுடைய கருணையை அவர்கள் ஆதரவு வைக்கட்டும். முற்கொட்டியே எனக்கு கவலையும் பயத்தையும் அளித்த இறைவனுக்கு நன்றியோடு ஆதரவு வைக்கட்டும். எனக்கு கவனத்தையும் உணர்வையும் திரும்பவும் அளித்திருக்கக்கூடிய இறைவனே, நீ எனக்காக அறிவிக்கக்கூடிய அறிவித்துவிட்ட இந்த கவலையும் பயத்தையும் சத்தியத்துடன் ஏற்றுக்கொண்டேன். உன்னை தவிர இதனை நீக்குவதற்கோ என்னை விட்டு அகற்றுவதற்கோ நான் யாரும் திரும்ப முடியாது, திரும்பவும் மாட்டேன். நீயே அருள் புரிவாயாக. நீ எனக்கு கொடுத்து விட்டதற்கு, நான் கேட்டதற்கு நீ எனக்கு கொடுத்ததற்கான ஆதாரம் என்ன? இது அமைதி. அமைதி உங்களுக்கு அந்த ஆதாரமாக இருக்கின்றது. இப்பொழுதும் அமைதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனாலும் உங்களுடைய கேடுகள் உங்களுக்கு நிறையவே தெரியும். பொருளை தவிர நான் ஆதரவைப்பது எதுவும் இல்லை. இறைவனிடம் எந்த அளவுக்கு நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன்? மிக மிக சொற்பமாகவே அவ்வளவுதான். எந்த அளவுக்கு நான் பொருள்களை இறைவனுக்கு நிராகரிப்பை கொண்டு அல்ல, ஆனாலும் இணைவைப்பை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நிராகரிக்கவில்லை, ஆனால் இணைவைப்பிலிருந்து நான் மீள முடியவில்லை. நிச்சயமாக என் கருணை கொண்டான், நம் மீது கருணை கொண்டான். நம்முடைய பலவீனம் அவனுக்கு நன்றாக தெரியும். நிராகரிக்கவில்லை என்பதும் ஆனாலும் இணைவைத்துக் கொண்டிருக்கின்றேன் இறைவனே என்று நீங்கள் அவனிடம் திரும்புங்கள். நிராகரிப்பிலிருந்து உங்களை ஓரளவு காப்பாற்றிவிட்டான், ஆனால் நினைவைப்பிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக இல்லை. கேளுங்கள், நினைவைப்பிலிருந்து என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக இறைவனே என்று இறைவன் பக்கம் திரும்புங்கள். இறைவன் உங்களுக்கு செவிசெய்ப்போனாக இருக்கின்றான். தனித்திருக்கக்கூடிய நேரங்களை உங்களுக்காக அவன் கொண்டு வருகிறான். இரவு என்ற நேரம் நீங்கள் தனிமையில் விடப்படக்கூடிய நேரம், அங்கு கெட்ட சக்திகளும் மும்முரமாக உங்களை தாக்கிக் கொண்டிருக்கும் அதே நேரம் அவ்வளவு கவலைகளையும் வாரி வீசிக் கொண்டிருக்கும். இறைவன் கருணையைக் கொண்டு, தன் கருணையைக் கொண்டு எந்த கவலை ஒலித்ததாக இருக்கின்றதோ ஒரு அளவின்படி வைத்திருக்கும் பொழுது அங்கு கெட்ட சக்திகள், சைத்தான்கள், ஜின்களிலிருந்துள்ள சைத்தான்கள் அதை மிகவும் பெரிதாக்கி ஊதி விசனப்படுத்தக்கூடிய அளவுக்கு, படுக்கையிலிருந்து எழுந்து நடமாடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலும் அதிர்ச்சியிலும் அல்லது பெரும் பரபரப்போடு என்ன செய்வது என்று புரியாமல் அங்கலாய்க்கக்கூடிய அந்த அறைக்குள்ளேயே குறுக்கும் நெருக்கமாக நடக்கக்கூடிய அளவு பெறும் பொழுது நிச்சயமாக சைத்தான் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். அமைதியான நிலையில் கவலை கொண்டிருக்கும் பொழுது இதனுடைய எச்சரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்பது பொருள். அதில் பரபரப்பும் அவசரமும் நிலையற்ற தன்மையை கொண்டு அங்கு மிங்குமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது சைத்தானோடு கலந்து விட்டேன், அவன் இன்னும் பெருக்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதை அறிய வேண்டும். எச்சரிக்கையை உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளுங்கள். தனித்து விடப்படுகிற நேரங்களில், இரவு நேரங்களில் என் இறைவன் மீது ஆணையாக நான் உணர்த்தப்படக்கூடிய இந்த கவலையை உணர்ச்சிக்குரிய ஒரு நடந்து விட்டதை போன்றும் இன்னும் அதிகமாக்கக்கூடிய வகையில் என்னுடைய கற்பனையில் நான் அதிகமாவது சைத்தான்கள், ஜின்கள் நடந்துவிட்டன என்பதை அறிய வேண்டும். இப்பொழுது உங்களுடைய இறைவனிடம் ஜின்களை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று கேளுங்கள். மலக்குகளின் துணையை கொடு என்று கேளுங்கள். இதுவரையில் நாம் கேட்டதில்லை. நீங்கள் அல்லாஹ்வையும் நம்ப வேண்டும், இறுதி நாளையும் நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நம்புகின்றேன், என்னை படைத்தவன் அவன் ஒருவன் தான் என்று நம்பிக்கை கொள்ளும் பொழுது உங்களை வாழ்விப்பனும் அவன் தான் என்பதை சேர்த்தும், நீங்கள் மரணம் அடையும் பொழுது உங்களை மரணமடை செய்வதும் அவன் தான் என்பதும் இனியொரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டு என்பதையும் நம்புவது அல்லாஹ்வை நம்புவதாகும். இறுதி நாளையும் நம்புங்கள். உங்களுக்காக ஒரு கவலையும் வேதனையும் கொடுக்கப்பட்டு விட்டது, அது நீக்கப்பட வேண்டும் என்று இறைவனுடைய தீர்ப்பும் வந்துவிட்டது. ஏனென்றால் நீங்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என்னுடைய நெஞ்சத்தில் நீங்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். கவலையோ பயமோ நீங்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். உடலின் வேதனைகளும் நீங்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆக இறைவனுடைய தீர்ப்பு நீங்கள் இந்த வேதனையிலிருந்து விடப்பட வேண்டும். இறைவனுடைய தீர்ப்பு நீங்கள் வேதனையிலிருந்து விடப்பட வேண்டும். அந்த தீர்ப்பை நம்புங்கள். இது சரியா போகுமா? போகாத வாழ்க்கை இருக்கிறது. வாழ்க்கையினுடைய நாம் சம்பாதித்த ஒரு தீமை இருக்கின்றது. நீங்கள் இறைவனம் திரும்பினால் அவன் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கின்றான். சமீபமாக இருக்கின்றேன் ஆக என்ற அந்த வார்த்தை என்பது ஆக என்ற அந்த வார்த்தையில் அது முடிந்துவிடப் போகின்றது. நீங்கள் தடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இறைவன் ஆக என்று தீர்மானித்து உங்களுக்காக ஒரு அவனுடைய தன்னுடைய தீர்ப்பை முடித்து விட்டான். நாம் அதை தடுத்துக் கொண்டிருக்கின்றோம். என் இறைவனே என்னுடைய மனதை விசாலமாக்கிக் கொடு, என்னுடைய தடையை நீக்கிக் கொடு என்று கேளுங்கள். எது தடுத்துக் கொண்டிருக்கின்றதோ அதை என்னை விட்டு முழுமையுமாக அகற்றிவிடு. அது என்னுடைய பெற்றோர்களாகவும் இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளாகவும் இருக்கலாம், என்னுடைய மனைவி மக்களாகவும் இருக்கலாம், என்னுடைய சகோதர சகோதரராக இருக்கலாம், என்னுடைய குடும்பத்தினராக இருக்கலாம். அப்பளவையும் தடையை நீக்கிவிடுறேன் என்று கேளுங்கள். பெரும்பாலும் உங்களுடைய தடை உங்களுடைய சகோதர சகோதரிகளும் உங்களுடைய குடும்பத்தார்களும் உறவுகள் என்று வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இறைவனுடைய இந்த ஆற்றலுக்கு தடை விதித்துக் கொண்டிருப்பவர்கள், பெரும் தடையாக குறிப்பிட்டிருப்பவர்கள். இவர்களை விட்டு விலகாத வரையில் ஒரு காலம் உங்களால் இறைவன் கொடுத்த ஆக என்ற தீர்ப்பை அந்த நிமிடத்திலேயே அந்த தினத்தை நிகழ்ச்சிகளை ஒடுக்கால முடியாது, பல காலங்கள் ஆகும் படிப்படியாக. அதுடன் குற்றமாக நீங்கள் ஆகும் வரையிலும் அது நிறைத்திருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் விடுதலை அடைந்தவர்களாக முழுமையாக விடுதலை அடைந்தவர்கள் இல்லை, விடுதலை அடைந்தவர்கள் இல்லை. உங்களுக்கு விரோதமாகவும் இறைவனுக்கு விரோதமாகவும் இருக்கக்கூடியவர்களை உங்களுடைய அந்தரங்கத்திற்கு ஆக்கிக் கொள்ளாதீர்கள். என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சுகவீனத்தை யாரிடமாவது நான் பகிர்ந்து கொள்வேனால் நிச்சயமாக இறைவனுடைய அருள் உங்களிடம் ஆகவே என்ற மாற்றத்தில் ஆகுவதிலிருந்து கடையை நீங்கள் ஏற்பட்டுவிட்டீர்கள். உள்ளத்தில் உள்ளதற்கு இறைவன் ஒருவன் தான், வெளியில் பேசுவதற்கு உங்களுக்கு அதிகாரமும் இல்லை. நீங்கள் இணையவைப்பவராக இருக்கக்கூடிய நிலையில் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெளியில் பேசுகின்றீர்கள். உங்களுடைய இணைய வைப்பு உங்களுடைய கேடுகளை மற்றவர்களிடம் என்னுடைய வேதனை மற்றும் சொல்லும் பொழுது அந்த இணையைப்பு இருக்கிறது. அது ஆகுக என்று இறைவன் கொடுத்துவிட்ட அந்த ஒரு விஷயத்தை தடுத்து விடுகின்றது. பாவமணி அதிகமாக தேட வேண்டும். என்னை எந்த ஒரு கஷ்டத்தையும் நெருக்கமாக யார் இறை நம்பிக்கை எடுக்கின்றார்களோ அவர்களிடம் தவிர வேறு எவரிடமும் பேசக்கூடாது. தங்களை போன்றே இறை நம்பிக்கையுடையவர்களிடம் கூறுவது உங்களுக்கு வெகுவாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்களும் இறைவன் பக்கம் தான் திரும்புவார்கள். பொருளடிப்படையை கொண்டு எந்த விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள், உதவ முடியும் என்று நம்பவும் மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் ஏற்படுங்கள். அவருடைய பிரார்த்தனை உங்களுக்கு பலனளிக்கும் நிச்சயமாக. அதை தவிர்த்து வேற்று மனிதர்களிடம் பொருளின் அடிப்படை வாழ்ந்து கொண்டு இணை வைப்பை கொண்டு மட்டுமே வாழ முடியும் என்று மற்றவர்களிடமும் உள்ளத்தில் புகுந்தும் இல்லத்துக்குள் புகுந்தும் அவர்களையும் தடுப்பதும் வாருங்கள், இந்த உதவியை நாட வேண்டும், இந்த டாக்டருடைய உதவி நாட வேண்டும், இந்த கடன்காரர்கள் உதவியின் நாட வேண்டும், வட்டிக்காரர்கள் உதவியின் நாட வேண்டும், வேறு பல முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் வாழ்க என்று அழைக்கக்கூடிய இந்த மக்களிடம் நீங்கள் செல்வீர்களானால் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும், சும்மா இருந்தால் சரியா போயிருமான கேட்கக்கூடிய இந்த சைத்தான்களிடம் என்று நீங்கள் விளக்க வேண்டும். அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கும் வரையிலும் சரி, இறைவன் விதித்த அந்த விதி ஆகவே என்ற மாற்றத்தில் ஆகிவிடக்கூடியது இல்லாதிருக்கும் பொழுது அவ்வளவு இணைவைப்பில் நான் இருக்கின்றேன் என்பதை உணர வேண்டும். அவனுடைய வார்த்தையை பொய்யாக்கக்கூடிய வகையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே என்ற மாற்றத்தில் ஆகிவிடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நான் மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் இறைவனே, நீ என்னை மன்னிப்பாயாக. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவலை நீங்க வேண்டும். அந்த அளவில் முதலில் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தில் உள்ள கவலையை நீங்கள் நீக்கிக் கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, நினைத்த மாத்திரத்தில் அந்த கவலையை நீங்கள் அமைதி வருகிறதா என்று பாருங்கள். இணை வைப்பு அவ்வளவாக இல்லை என்பது பொருள். எனக்கு நானே தேதிக்கு பார்த்துக் கொள்ள முடியும். கவலையும் பயமும் இல்லாத நிலையை நான் இணை வைக்கவில்லை. என் இறைவன் பெருமளவு என்னை மன்னித்துவிட்டான் என்பது பொருள். கவலையும் பயமும் நீங்காது என்ற உள்ளத்தில் என்னை சீரழித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் இணை வைப்பில் முதலமைச்சு விட்டேன். இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். பொறுமையை கொண்டு அவனிடம் அதிகமாக நீங்கள் தேட வேண்டும் என்பதற்காக வேண்டும். இரவின் நேரங்கள் நமக்காக அனுமதிக்கப்பட்டுக்கூடிய நேரங்கள் நம்மை சீர்திக்கு பார்த்துக் கொள்வதற்காக வேண்டி நீங்கள் பொருளடிப்படையில் எதையும் நட முடியாது. அந்த இணை வைப்பை மட்டுமே நீங்கள் உங்களுடைய கருத்தில் கொண்டு உங்களுடைய எண்ணத்தை இறைவன் அளவில் நீங்கள் திருப்பி பாவமணி போட்டு சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய எண்ணம் உங்களுடைய இரவு நேரங்களில் அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இணை வைப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா இல்லையா என்பதை இணை வைப்பிலிருந்து நீங்கள் முழுமையாக விலக வேண்டி அந்த இரவின் நேரம் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. பல சமயங்களில் உங்களுடைய தூக்கம் நீக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய தூக்கத்தினுடைய நேரம் குறைக்கப்படுகின்றது. நீங்கள் இறைவனை அதிகமாக நினைவு பெற வேண்டியும் உங்களுடைய இணை வைப்பை நீங்கள் கவனிக்க வேண்டியும் உங்களுடைய கவலையும் உங்கள் தூக்கம் இல்லை என்ற எரிச்சல் இல்லாமல் அமைதி இறைவன் எனக்காக கொடுத்த தூக்கத்தை நான் எனக்கு நிறைவேற்றிக் கொண்டு விட்டேன். அவன் என் மீது நிறைவேற்றி விட்டான். இனி எனக்காக பாக்கி இருக்கக்கூடிய நேரத்தை நான் உபயோகிக்க வேண்டி எந்த வகையில் என்றால் இணை வைப்பு எவ்வளவு இருக்கிறது அதில் கவலையும் பயமும் இருக்கும் பொழுது இணை வைப்பு இருக்கின்றது. கவலையும் பயமும் இல்லாத போது எனக்கு இணை வைப்பு இல்லை. எவ்வளவு அதிகமாக இருக்கின்றது அந்த அளவுக்கு நான் விரும்பக்கூடியது தொலைவில் இருக்கிறது. ஆகவே என்ற மாற்றத்தில் ஆகிவிடக்கூடிய இறைவனுடைய மாபெரும் அருளானது என்னை விட்டும் தொலைவிலாக்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் நிம்மதியோடு இருக்கும் காலமெல்லாம் அது சமீபமாகி நிறைவேறியும் கொண்டிருக்கின்றது. மறைவான வாழ்க்கை என்பதன் காரணமாக அது பொருளடிப்படையில் பார்க்க முடியாது. எப்படி கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பொருள்கள் இவ்வளவு இருந்தாலும் சரி, மக்கள் தொகை இவ்வளவு இருந்தாலும் சரி, அந்த கவலை என்னை விட்டு நீங்கவில்லையோ அதுதான் உண்மையான நிலைப்பாடு, நான் வாழக்கூடிய நிலைப்பாடு. இங்கு கவலையும் பயமும் கொண்டிருக்கும் போது அதே மாதிரி கவலையும் பயமும் இல்லாத நிலையில் எவ்வளவு பொருள் இல்லாவிட்டாலும் சரி அவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய அருளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த நிம்மதியை நான் தவறுபவன் இல்லை. அமைதியை நான் மேற்கொள்பவனாக இருக்கின்றேன். இந்த சத்தியத்தின் மீது நீங்கள் நிலை கொள்ளுங்கள். முற்றிலுமாக நீங்கள் இறைவனுக்கு பணிந்து விடுங்கள். இரவு நேரங்களில் இறைவனுக்காக நிலைநில்லுங்கள். உங்களுடைய நிலைப்பாடு இறைவனுடைய விரோதத்திற்குட்பட்டதா, அந்த நிலைப்பாடு இறைவனுடைய சாதகத்திற்குட்பட்டதா என்பதை அறிய வேண்டி இரவில் நிலைத்திருங்கள். உங்களுடைய கவலையின் பயத்தையும் அளவுகோலாக கொண்டு அந்த நிம்மதி கிடைக்கும் பொழுது இறைவனை புகழுங்கள். தூக்கம் வரணும்னு அவசியம் இல்லை. தூங்குறதுக்காக இரவு கொடுக்கல, உங்களை அறிவதற்காக அந்த இரவு. அறியுங்கள், உணருங்கள், நிம்மதி அடையுங்கள். தூக்கம் முக்கியமில்லை, நிம்மதி முக்கியம். அந்த நிம்மதி பகலிலும் தொடரும். அதனுடைய சூழ்நிலைகள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், பொருளடிப்படையில் கிடையாது. அந்த நிம்மதி இருக்கும் பொழுது இறைவன் விதித்த பல விதிகளில் உங்களுக்கு நிகழ்ந்து விட்டது. ஆகுக என்ற மாற்றத்தில் நிகழக்கூடிய பல விதிகள் உங்களுக்கு நிகழ்ந்து விட்டது. அந்த நிம்மதியை மட்டும் கைவிட்டுவிட வேண்டாம். பொருள்களையும் பார்க்காதீர்கள், பொருள்கள் படைத்தவர்களையும் பார்க்காதீர்கள். யாரையும் கவனிக்க வேண்டாம். உங்களுடைய இறைவனுடைய நல்லாதரவும் கருணையும் மிக்க அந்த பயமும் கவலையும் அங்கு வர என் இறைவன் எனது மீது கருணை கொண்டு விட்டான் என்பதை அறிய வேண்டும். என் இறைவன் தூக்கத்தை நீக்க என் மீது என் அருள்புரியை நாடிவிட்டான் என்பதை அறிய வேண்டும். திடுகளாக பிடிக்கவில்லை, பல காலங்களுக்கு முன்பாக கொடுத்து விட்டான். அந்த கவலையும் பயமும் மாறும் பொழுது, நிம்மதி அடையும் பொழுது நிச்சயமாக என் இறைவன் என் மீது அருள் புரிந்து விட்டான் என்பதை அறிய வேண்டும். இனி கவலையும் இல்லை, பயமும் இல்லை. இன்னும் அதிகமாக நான் என் இறைவனை பாதுகாப்பு என்னுடைய பாதுகாப்பை நாடுகின்றேன். அந்த பாதுகாப்பு நிம்மதி எவ்வளவு குறைகொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு என்னுடைய பாதுகாப்பற்ற நிலை எந்த அளவுக்கு நான் கவலையும் பயம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு என்னுடைய பாதுகாப்பு விலகிக் கொண்டிருக்கின்றது. சைத்தான்கள் என்னை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். பொருள்களும் மீண்டும் அறிய வேண்டும். இரவில் நீங்கள் தனித்துறையாக விடப்படும் பொழுது அவனுக்கு நீங்கள் முற்றிலும் செவி சாய்த்தவர்களாக, அவன் கவலையையும் பயத்தையும் அறிவிக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டேன் இறைவன் என்று பணியும் பொழுது அந்த நிமிடமே இறைவன் தன்னுடைய புலத்திலிருந்து உங்களுக்கு அமைதியையும் கொடுக்கின்றான் என்பதை நாம் அறிந்து இறைவனை பற்றி திருப்தியடைந்து அந்த நிலையிலேயே நம்முடைய கவலைகள் எல்லாம் பறந்துவிடும். அமைதி மீண்டும் திரும்பும், நிலை பெற்றுவிடும். பகல் நான் பார்ப்பதற்காக வேண்டி என்ன அமைதியை இறைவன் இரவில் கொடுத்தானோ அதை பகலில் நான் பார்க்க வேண்டும். என்னுடைய சூழ்நிலை எனக்கு பயத்தை ஏற்படுத்தவில்லை. எவ்வளவு பொருள் இருந்தாலும் பயம் கவலையும் இருக்கின்றது. ஆகையினால் அந்த பொருளாலும் மக்கள் தொகையினாலும் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. பொருள்களே இல்லை, மக்கள் தொகையும் இல்லை, அமைதி இருக்கின்றது. நீங்கள் மகிழ்ச்சி பெறுங்கள், இறைவனுடைய உதவி உங்களுக்கு நெருங்கிவிட்டது. இந்த இரண்டு நிலைகள் எது வேண்டும் என்று கேட்கும் பொழுது கண்டிப்பாக இரண்டாவது நிலை வேண்டும். பொருள்களை வைத்துக் கொண்டு பயமும் உலட்சத்தோடும் பயமும் கவலையோடும் பதற்றத்தோடும் பரபரப்போடும் வாழக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து மாறி பொருளும் மக்களும் இல்லை, ஆனால் உங்களுக்கு தேவையான நிறைவேறி கொண்டிருக்கின்றது, அமைதியும் இருக்கின்றது. இது இறைவனுடைய அருள், அவனுடைய பாதுகாப்பு. ஒருபோதும் இதிலிருந்து நாம் விலகுபவர்கள் இல்லை. இந்த சூழ்நிலை இன்னும் எனக்கு அதிகரிக்கும். இறைவன் நாளினால் இன்னும் விசாலமாகவும் அமையும். பணிந்தவர்களாக இருங்கள். உங்களுடைய பொருள்களின் அடிப்படையிலும் மக்கள் தொகையின் அடிப்படையிலும் உங்களுக்கு இழப்புகள் நெற்றம் ஏற்படும் பொழுது பொறுமையை மேற்கொள்ளுங்கள். எல்லாம் இறைவனுடையது, அவனிடமே திரும்பக்கூடியவாக இருக்கின்றன. எந்த ஒன்றின் மீதும் நான் அதிகாரம் படித்தவன் இல்லை என்பதை நீங்கள் உணருங்கள். இதை யார் அறிகின்றார்களோ அவர்கள் ஒருபுறம், இதனை உணராதவர்கள் பரபரப்பிலும் ஆர்வத்திலும் அவசரத்திலும் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்திக் கொண்டும் ஒருவர் மற்றவர் மீது பழி சுமத்திக் கொண்டும் தங்களை தவறுகளுக்கு பிறரை குறை கூறுவதும் புலம்பேசுவதும் அவர்கள் தவறடிக்காமல் இருக்கும் பொழுது அவர்கள் மீது அந்த தவறுகளை சுமத்துவதும் சைத்தான்களுடைய பாதையில் இருக்கின்றது. அவர்களுக்கு பெரும் கேடுதான். இரவு நேரங்களில் பெரும்பாலும் எப்பொழுது தன்னுடைய மனதினுடைய ஆற்றாமைக்கு உலகத்தில் இருக்கிற அவ்வளவு மக்களையும் குறை சொல்லிக் கொண்டு இவன் தான் அவன் தான் சென்று கருவிக்கொண்டிருக்கின்றார்களோ கேடுதான். பகலில் அவர்கள் விழிக்கும் பொழுதும் சைத்தானால் பிடிக்கப்பட்டவன் விழிப்பதை கொண்டுதான் அவர்கள் விழிப்பார்கள். தரித்திரம் பிடித்தவர்கள் அவர்கள். யார் ஒருவரையும் குறை சொல்வதற்காக இரவு அல்ல, உங்களை நீங்கள் தேடுவதற்காக இரவு. உங்களுக்கும் இரவுக்கும் நெருக்கத் தேர்வுவதற்காக இரவு. உங்களுக்காக தூக்கத்தை அவன் கொடுக்கின்றான், தூக்கத்தை அவன் நீக்குகின்றான். யாருக்கு தூக்கம் இல்லையோ இறைவன் உங்கள் மீது கருணை கொண்டு நீங்கள் புனர்பவர்களாக இருக்க வேண்டுமே என்று உங்களுக்கு தன்புறத்திலிருந்து விஷயங்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். மறைவான விஷயங்களை அறியக்கூடிய தகுதி இருந்தால் தவிர நாம் திரும்பவர்களும் திருந்தவர்களும் இல்லை. இறைவன் நம்மோடு அந்த சூழ்நிலையில் அபிதமாக பேசுவதை தவிர வேறு எந்த விதத்திலும் பேசப்போவதில்லை. மனிதர்களிடமிருந்தும் நற்செய்திகள் உங்களுக்கு வரும். பல மனிதர்கள் உங்களை ஏற்றினாலும் பேசினாலும் உங்களுடைய குற்றங்குறைகளை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களை அவர்கள் பழிவாங்க துடித்தாலும் சரி, அவர்களையே நல்லவர்கள் இருப்பார்கள், பொறுமையாக இருங்கள், எல்லாம் மாறும் என்று அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய தகுதியாக இருக்குமா என்றால் நிச்சயமாக அதிலும் உங்களுக்கு சாதகம் உண்டு. அதனை கூட கேட்கக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் விடப்படுபவர்கள் இல்லை. ஒரு லாம்களை தூற்றும் பொழுது ஒரே ஒருவர் மட்டுமே உங்களுக்கு சாதகமாக பேசுகின்றார். அதற்கு நன்றி செலுத்துங்கள். இரவு நேரத்தில் இறைவனே உங்களுடன் பேசியிருக்கின்றான். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சாதுகளில் விடவில்லை. இப்பொழுது அதே வார்த்தை இங்கு இருக்கின்றது, இங்கு ஒரு சமாதானம் கிடைக்கின்றது. இதனையும் இரவு நேரத்தில் நிகழ்ந்ததையும் சிந்தித்து பாருங்கள். அப்பொழுதும் அந்த சமாதானம் கிடைத்தது வேண்டுமென்று சுகமடையும், சமாதானமடையும், சீரடையும். ஒவ்வொரு விஷயமும் நான் இரவிலும் நான் அதை உணர்ந்திருக்கின்றேன், வேண்டியிருக்கின்றேன். அப்பொழுது எனக்கு அறிவித்தது யார்? அதே வார்த்தை இங்கு பேசும்பொழுது இதனையும் பகலிலும் நான் கருத்தை கொள்கின்றேன். இரவில் பேசிய பேச்சுக்கள் எதுவும் பொய்யல்ல, இதோ உண்மையாகவே ஒருவர் பேசுகின்றார். இரவிலும் ஒருவன் தான் பேசுகிறார். சொற்பமானவர்களை தவிர உங்களுக்கு உதவ மாட்டார்கள். உங்களுடைய மனநிலைக்காக வேண்டி அந்த மனநிலையில் இருந்தால் உங்களுடைய உடல்நிலையும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் உங்களுடைய சமுதாயத்தை நீங்கள் வாழ்வதும் அதிலிருந்து விலகிவிடாது. இந்த இரவு வேலை உங்களுக்கான அத்தாட்சியாக இருக்கின்றது. இதனை அறிந்தோரும் இதை பற்றி பலமாகமாக இருப்போரும் இதை பற்றி அலட்சியமாக இருப்போரும் சமமாக மாட்டார்கள். சமம் ஆக மாட்டார்கள் என்று கூறுவது அவர்களுடன் உங்களுக்கு ஒட்டுமுறவும் கூடாது என்பதற்காக. யார் அறியாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களோடு உங்களுக்கு ஒட்டோ உறவ கூடாது. மனதளவில் வெளிப்படையாக நீங்கள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒட்டுதலையும் உறவையும் அவர்களோடு நீங்கள் சமூகமாக பழகிக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். மனதிற்கு அந்தரங்கத்தில் நெருக்கமானவர்களாக ஒருபோதும் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. நிச்சயமாக நல்லறிவுடையோர் சிந்தித்து உணர்வு பெறுவோர் தான். இரவு நேரத்தில் உங்களுக்காக இறைவன் அறிவிக்கக்கூடிய பல செய்திகளை நீங்கள் ஆதரவோடு எதிர்பார்த்திருங்கள். எந்த நாளில் இரவில் தூக்கம் இல்லையோ இறைவன் உங்களை கண்காணிக்க ஆரம்பித்து விட்டான், உங்களுடைய உணர்வை சோதிக்க ஆரம்பித்து விட்டான். அவனுடைய பேச்சுக்களை கேட்கக்கூடிய சக்தி இருந்தும் அலட்சியமாக இருக்கின்றீர்களா அல்லது அலட்சியம் இல்லாமல் உள்ளச்சத்தோடு அவனை நீங்கள் ஏற்றீர்களா என்பதை கவனிக்க வேண்டி அந்த தூக்கத்தை நீக்கியிருக்கின்றான். ஆகவே அந்த இரவின் தூக்கத்தை இறைவன் நீக்கிவிட்ட போது அறிவில்லாதவர்கள் பரபரப்பார்கள், தூக்கம் இல்லையே என்று புரள்வார்கள். அதில் உடல் வேதனை அதிகரிக்கும், தூக்கம் வராது, எரிச்சல் அதிகரிக்கும். மறுநாள் அவர்கள் மிகவும் துன்பமான நிலையில் இருப்பார்கள், மனநிலையில் தூக்கம் இல்லை என்று. இதனுடைய அருள் பெற்றவர்கள் அந்த தூக்கம் அவர்களுக்கு உயிரோட்டத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்கள், நன்மையை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றனர் அறிவார்கள். சொற்பமாக தூங்கினாலும் அந்த தூக்கம் போதுமானது. இறைவன் என்னை எழுப்பியிருக்கின்றான். இறைவனோடு பேசிய திருப்தியும் வெகுதி கரசில் அவன் அழகான தூக்கத்தையும் தருவான். இவர்களை பற்றி அவன் திருப்தி கொள்ளும் பொழுது இனி என்னுடைய உணர்விலிருந்தும் அவர்கள் விலக மாட்டார்கள், பக நேரங்களிலும் உணர்வுகள் இருப்பார்கள் என்பதை அறியும் பொழுது தூக்கமும் உண்டு. பக நேரத்திலும் தூக்கம் உண்டு. இரவுதான் தூக்கத்திற்குரிய நேரம் என்றில்லாமல் பகலிலும் அமைதியை கொடுத்து அந்த பகலிலும் தூக்கத்தையும் கொடுப்பான். தன்னுடைய புலத்திலிருந்து நல்ல ஆதரவையும் கொடுப்பான். நல்லறிவோடையோர் சிந்தித்துணர்வு பெறட்டும். 39:9 எவர் மறுமையை அஞ்சி தன் இறைவனுடைய கருணையை ஆதரவு வைத்து இரவு நேரங்களில் உறுதியுடன் பணிவுடன் முற்றிலுமாக நிலைத்து நிற்கின்றார்களோ அவர் ஆவாரா? நீர் கூறும் அறிந்தோரும் ஆவோ அறியாதோரும் சமமாவார்களா? நிச்சயமாக நல்லறிவுடையோர் சிந்தித்து பார்த்து நல்லுணர்வு பெறட்டும். யார் சமம் இல்லையோ அவர்களோடு விலகிக் கொள்ளட்டும், அவர்களுடைய ஒட்டுமுறவும் கூடாது என்பதையும் அறியட்டும். அவ்வாறல்ல எனக்கு இவர்கள்தான் முக்கியம் என்று பிரியத்தின் காரணமாக அவர்கள் இறைவனுடைய இந்த எச்சரிக்கைக்கு மீறுவார்களானால் இறைவன் அநியாயம் செய்யவில்லை, அவர்களோடு இறைவன் இனி பேசப்போவதும் இல்லை. உள்ளட்சம் கொள்ளுங்கள், பயபக்தி மேற்கொள்ளுங்கள். இறைவனுடைய கருணை அது உங்களுக்கு அச்சமும் கவலையும் அறிவிக்கப்படும் பொழுது இறைவனோடு சமாதானம் அடையுங்கள். மனிதர்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். யார் இறையச்சத்தோடு நடக்கின்றார்களோ அவர்களை தவிர உங்களுடைய உறவுகள் இல்லை. இதிலும் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். ஒட்டி கொண்டு பிறந்ததன் காரணமாக உறவு முறைகளை கொண்டாடாதீர்கள், விட்டுவிடுவீர்கள். அவர்கள் நமக்கு ஆகாதவர்கள், இறைவனுடைய விரோதிகள், நமக்கும் விரோதிகள்.